E.C. Bhaktivedanta Swami Prabhupada, Chapter 4, Text 2.
Bhagavad Gita Unmayurivil, Mulibirpu Porlure Balangiver, Devitrasa Bhaktivedanta Swami Prabhupada, Nala the Adhyayam, Irinda the Storm.
Evam Parampara Praptam.
Evam Parampara Praptam.
Imam Rajarshayo Viduhu
Imam Rajarshayo Viduhu
Sakaleneha Mahata
Sakaleneha Mahata
Yoga Nashta Parantapa
Yoga Nashta Parantapa.
This is one of the Gita verses most quoted by His Divine Grace Srila Prabhupada.
Srila Prabhupada Rala Adikadi Merkul Katapatta Slokamella Idu Mundra.
And it's often used in our preaching.
Idu Namurudaya Pracharathilum Adikadi Upayogapadakoodiya Ondru.
To establish that spiritual knowledge to be bona fide must come in a bona fide parampara.
Anmiga Jnana அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா அது அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரையில வரக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கறத நிலைநாட்டுறதுக்கு நம்ம இதை மேற்கோள் காட்டுவோம்.
This is an essential point because in what is called Hinduism, many people speak from Shastra.
இது ரொம்ப அவசியமான ஒரு கருத்தாக அமையுது. ஏன் அப்படின்னா இந்து மதம் அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய அந்த பிரிவை சார்ந்தவர்கள் நிறைய பேர் சாஸ்திரங்கள்ல இருந்து மேற்கோள் காட்டலாம்.
But Srila Prabhupada's whole point in giving Bhagavad Gita as it is, as he explains in this purport, is to give it without change.
ஆனா பகவத் கீதை உண்மையிலே வழங்குவதற்கு அந்த ஸ்ரீல பிரபுபாதருடைய முழு கருத்துமே என்ன அப்படின்னா அதை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வழங்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் அவர் இந்த பொருளுரையிலும் சொல்றார்.
Fidgeting. You're fidgeting. Do you know what fidgeting means? It means to do what you're doing with your hands. So the knowledge of Bhagavad Gita has to be presented as it is to benefit anyone.
யாருக்காவது நன்மையை நம்ம செலுத்தணும் அப்படின்னா அப்ப பகவத்கீதையினுடைய அறிவானது உள்ளது உள்ளபடி அப்படியே கொடுக்கப்பட வேண்டும்.
How can we know that the knowledge is presented as it is?
எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த அறிவானது அப்படியே உள்ளது உள்ளபடி கொடுக்கப்படுதுங்கிறத?
Well, one important factor is that it's received in a parampara.
அதுல ஒரு முக்கியமான அம்சம் என்ன ஆகுது அப்படின்னா அது பரம்பரை மூலமாக பெறப்பட்டதாக இருக்க வேண்டும்.
Which is presumably why Srila Prabhupada at the beginning of this Gita, of this edition of Gita, gave the list of acharyas in parampara from Krishna to himself.
அதை ஒரு காரணமாக வைத்துதான் பிரபுபாதர் இந்த பகவத்கீதை பதிப்பினுடைய ஆரம்பத்திலேயே ஆச்சாரியர்களுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய பட்டியலை அவர் கொடுக்கிறார். அதுல கடைசியில அவருடைய பெயரையும் அவர் கொடுத்திருக்கிறார்.
In this verse is stated Kaleneha Mahata, mighty time.
இங்க ஒரு இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா காலேனேஹ மகதா, ரொம்ப மிகவும் வலிமை வாய்ந்த காலத்தினால அப்படின்னு.
It can also mean be understood to mean a long time.
அதற்கு இன்னொரு அர்த்தமும் நம்ம கொடுக்கலாம், நீண்ட காலத்துல அப்படின்னு சொல்லலாம்.
So certainly from the time of Krishna speaking to Brahma or giving this knowledge to Brahma down to the present time, it's a long time.
நிச்சயமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு ஞானத்தை கொடுத்ததுல இருந்து இன்றைய காலம் வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மிக நீண்ட காலமாக அமைகிறது.
And you would expect that things get changed in course of time.
அதனால நம்ம காலப்போக்கில் அந்த விஷயங்களானது மாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம்.
But by giving this list of acharyas in parampara, Srila Prabhupada wants to demonstrate that even though he's giving the knowledge which was spoken a long time ago, even 5,000 years ago is a long time ago, it's still the same message.
அந்த பட்டியலை கொடுக்கறதன் மூலமா ஸ்ரீல பிரபுபாத் நமக்கு எதை எடுத்து சொல்றார் அப்படின்னா, இந்த ஞானமானது 5000 வருணங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டிருந்தால் கூட அதே அறிவை அப்படியே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் செய்தியை கொடுக்கின்றார் அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்காக.
And of course another way we can understand that this is the actual teaching of Gita is by examining the teachings themselves.
இதுதான் கீதையினுடைய உண்மையான உபதேசம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வழிமுறை என்ன அப்படின்னா, அந்த உபதேசத்தையே நம்ம வந்து சோதிச்சு பார்க்கறது மூலமா.
And Srila Prabhupada has given Bhagavad Gita as it is with each word translated.
Srila Prabhupada Bhagavad Gita உண்மையை விட ஒவ்வொரு வார்த்தையும் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார்.
And with profuse quotations from Shastra and previous Acharyas.
சாஸ்திரத்திலிருந்தும் பூர்வீக ஆச்சாரியர்களிலிருந்தும் நிறைய மேற்கோள்களை கொடுத்து கொடுத்திருக்கிறார்.
To stress the point that he is simply giving the message of Shastra as it is received through the parampara of Acharyas.
அதன் மூலமா அவர் என்ன தெரியப்படுத்துறார் அப்படின்னா, ஆச்சாரியர் கொடுத்த செய்தியை பரம்பரையில அவர் என்ன செய்தியை பெற்றாரோ அதை அப்படியே உள்ளது உள்ளபடி விளங்குகிறார் அப்படிங்கறத வலியுறுத்துகிறார்.
Now, generally we think that, oh, this parampara broke after a long time, by the might, but it can mean that the parampara can break at any time.
பொதுவா நம்ம நினைக்கிறோம் பரம்பரா அப்படிங்கறது இந்த பரம்பரையானது மிகச்சிறந்த காலத்தினுடைய கோலத்தினால அழிந்து விட்டது அப்படின்னு, இருந்தாலும் அந்த பரம்பரையானது எப்ப வேணாலும் அது அழிவிடலாம்.
It's not necessarily true that those who are direct disciples of Srila Prabhupada are actually in parampara.
யாரெல்லாம் வந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய நேரடி சிஷ்யர்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பரம்பரையில உண்மையில இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியாது.
The parampara can become broken after many generations or immediately.
பரம்பரை அப்படிங்கிறது பல தலைமுறைகள் தாண்டி சிதைவிடலாம் அல்லது உடனடியாக கூட சிதைவிடலாம்.
How does it get broken?
எப்படி அது சிதைவிடுகிறது?
Someone says something different.
யாராவது ஏதாவது வித்தியாசமா சொன்னாங்க அப்படின்னா,
they may emphasize to a great extent something that is not emphasized by someone else, but by the previous acharyas.
பூர்வீக ஆச்சாரியர்களால வலியுறுத்தப்படாத ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்க ரொம்ப அதிகமாக வலியுறுத்துறாங்க அப்படினா,
and when that happens, whenever it happens, then the parampara, the full teachings as they are not transmitted.
அது எப்ப நடந்தாலும் எப்ப நடக்குதோ அந்த நேரத்துல அந்த பரம்பரையினுடைய முழு உபதேசமும் அங்க பரிமாறப்படாமல் நின்று விடுகிறது.
So it may happen after a long time.
அது நீண்ட காலம் கழித்தும் நடைபெறலாம்.
It may happen after a short time.
அது குறுகிய காலத்தை கூட நடக்கலாம்.
In Kali Yoga things tend to happen, bad things happen, tend to happen quickly.
கலி யுகத்துல பார்த்தோம் அப்படின்னா கெட்ட விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமே
நடந்துடும். What is that verse? Tatashchanu dinam dharma satyam shocham shamadaya kalena kalena, hear that word, kalena balina, by mighty time, kalena balina rajan nang shantyayor balang smitihi. In Kali Yuga, by the mighty influence of time, in Kali Yuga, in every day all good qualities decrease.
காலத்தினுடைய கோலத்தினால கலியுகத்துல ஒவ்வொரு நாளும் எல்லா விதமான நற்குணங்களும் குறைஞ்சிட்டே போகுது.
Good qualities beginning with dharma.
நற்குணங்கள் அப்படிங்கறது தர்மத்தோட ஆரம்பமாகுது.
Truthfulness, satya.
சத்தியம், உண்மை பேசுறது.
Shocham, cleanliness.
சௌச்சம், தூய்மையாக இருக்கிறது.
Mercy.
கருணை.
This tolerance.
சகிப்புத்தன்மை.
Lifespan,
ayul,
bodily strength,
udal balam,
and mental strength,
mana balam.
So all these things, they decrease with every day in Kali Yuga.
இதெல்லாம் கலி யுகத்துல ஒவ்வொரு நாளுமே வந்து குறைஞ்சிட்டே போகுதுன்னு சொல்லப்படுது.
So how what is it that maintains the parampara, and what is it that causes it to break?
பரம்பரையை தக்க வைக்கக்கூடியது எது, பரம்பரையை சிதைவுற செய்யக்கூடியது எது?
Unless there is a purity of intent, then things get changed.
நம்மளுடைய ஆர்வத்துல, நம்மளுடைய முயற்சியில வந்து தூய்மை அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா அப்ப விஷயங்கள் வந்து மாற ஆரம்பிக்கிறது.
The message of Shastra is pure devotional service to Krishna. That's the ultimate message of Shastra.
Shastrathinte irudhi karuthu abdingarathu Krishnaru kaada thuye bhakti thandha.
And in that light, Srila Prabhupada explains Bhagavad Gita.
Andha alai vandu mayyamaga kondu Srila Prabhupada Bhagavad Gita vilakkirar.
That purity of intent is described by Srila Rupa Goswami.
Andha thoomai adha thoomaiya irukkanum abdingara Srila Rupa Goswami vilakkirar.
Anya abhilashita shunyam gyana kamadyana avritam anukulyena krishna anushilanam bhakti rutama. The topmost level of bhakti is that which is practiced, executed, cultivated with no desire other than to cultivate such bhakti.
உத்தம பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த பக்தியானது வேற எந்த ஒரு ஆசைகளும் இல்லாம பக்தியை பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை மட்டும் உடையதாக இருக்கின்றதோ அது.
With no influence of karma.
அதுல கர்மத்தினுடைய தாக்கம் இருக்க கூடாது.
Karma in this sense means the Vedic process or the of attaining sense gratification.
கர்ம அப்படிங்கிறது இங்க எதை குறிக்குது அப்படின்னா வேத வழிமுறை, புலனின்பத்தை அடைவதற்கான வேத வழிமுறையை குறிக்கின்றது.
And jnana in this context means a non-devotional study of shastra with the aim of attaining impersonal liberation.
ஞான அப்படிங்கிறது இங்க எதை குறிக்கிறது அப்படின்னா பக்தி இல்லாமல் சாஸ்திரங்களை படிப்பது அருவ பிரம்மன்ல ஐக்கியமாகிறதுக்காக.
So if this is not present and if full faith in Krishna consciousness, in Guru, Sadhu and Shastra is not present, then something will be changed.
இந்த தூய பக்தி நமக்கிட்ட இல்ல அப்படின்னாலும், குரு சாது சாஸ்திரத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு பூர்ணமா இல்ல அப்படின்னாலும் அப்ப விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும்.
The truth doesn't change, but the presentation of it changes.
உண்மை என்றைக்கு மாறுறது கிடையாது, ஆனா அந்த உண்மையை ஒருத்தவங்க எடுத்து எப்படி எடுத்துரைக்கிறாங்களோ அந்த விதம் மாற ஆரம்பிக்கும்.
That's why Krishna says, Yoga Nashtaha. This which Srila Prabhupada translates as the science as it is appears to be lost.
அதனால தான் கிருஷ்ணர் சொல்றார் யோகோ நஷ்டஹ, அதாவது இந்த விஞ்ஞானமானது அழிந்து விட்டது போல தோன்றுகிறது.
The science of Krishna consciousness is never spoiled.
கிருஷ்ண உணர்வுடைய விஞ்ஞானம் என்றைக்குமே அழிய போறது கிடையாது.
But the presentation of it may be misrepresented.
ஆனா அதை எப்படி ஒருத்தவங்க எடுத்து சொல்றாங்க அப்படிங்கிறது தவறான விதத்துல மாறிடுது.
Now if someone has motives other than to fully surrender to Krishna, then they will either change the philosophy of Krishna consciousness. Again, you can't actually change it, but they will present it in an altered way.
யாருக்காவது ஏதாவது கிருஷ்ண பக்தி தவிர வேற ஆசைகள் இருக்கு அப்படின்னா அப்ப அவங்க வந்து
the principle of following authority is inherent in Vedic culture and in any culture throughout the world, either directly or indirectly, it's there.
உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படினா அதிகாரிகளை ஏற்று அவர்கள் சொல்றதுபடி செய்யறது அப்படிங்கற ஒரு பண்பாடானது வேத கலாச்சாரம் முழுக்கவே இருக்கு. உண்மையில சொல்ல போனா எல்லா கலாச்சாரத்திலும் அது இருந்துட்டு தான் இருக்கு.
But it is possible and it is not uncommonly observed that someone who due to being a part of a Krishna conscious organization has some position and some authority, executes that authority not only for the sake of delivering the message of parampara, but also to facilitate their physical or mental sense gratification.
நம்ம பார்க்கிறோம் நடைமுறையில யார் வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்துல சில அதிகாரம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்களோ அவங்க அந்த அதிகாரத்தை வெறுமனே கிருஷ்ண உணர்வை கொடுக்கறதுக்காக உபயோகப்படுத்தணும். ஆனா அதுக்கு மட்டும் இல்லாம அவங்க தங்களுடைய அதிகாரத்தை தங்களுடைய மனம் அல்லது குலங்களுடைய திருப்திக்காகவும் உபயோகப்படுத்துகிறார்கள்.
And they may say to others, well, you just have to follow what I say because I'm the representative of Srila Prabhupada and the Parampara to you.
அவங்க சொல்லுவாங்க நான் என்ன சொல்றனோ அதை நீ ஃபாலோ அதை நீ வந்து பின்பற்றணும் ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதர் மற்றும் பரம்பரையினுடைய பிரதிநிதி உன்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் என்று சொல்லுவாங்க.
And they disallow questioning of that prerogative.
அந்த நிலையை அவங்க வந்து கேள்வி கேட்கும்போது அதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க.
Krishna didn't disallow Arjuna from asking questions.
Krishna Arjunan kitta kelvi kekkrada anumadhikkamal irukkavillai.
We'll find just two verses after this verse which we quoted today. Arjuna asked Krishna what seemed to be a very challenging question.
Nama inge paarkrom nama innikku padicha slogathil irundhu oru irandu slogam taandi Krishna kitta Arjunan oru kelvi kekkiraan andha kelvi oru vidathila saval vidakoodiya thunila irukku.
Arjuna asked Krishna that how is it possible you said that you spoke to the sun god, how is that possible considering that you're just the same age as me and you how could he have spoken so many millions of years ago to the sun god? It's a great challenge actually.
Arjuna kelvi kekkara eppadi saathiyam neenga vandu surya devan kitta pesi irukka mudiyum abingirathu ena neengalum naanum yerakure oru samavayadu udeyaraga irukrom appadi irukra pachathila pala lakhs kaagana varadangalukku munadi neenga eppadi surya devan kitta pesi irukka mudiyum appdi solli oru savaal vidraan.
And of course Krishna gave the appropriate answer.
Adukku nichayamaga Krishna poruthamana oru badhile kolangira.
He didn't just say to Arjuna, look, how can you doubt me? I'm your guru. You just have to accept what I say.
Anga vandu Krishnar Arjunan kitta solla ha nee eppadi ena sandheyikka mudiyum naan unde guru na enna sollano adha kelu neene appdinu avar solla.
Someone who has to fall back on their authority regularly to justify what they say and do probably isn't fit to be an authority.
யார் வந்து தங்களுடைய அதிகார தன்மையை அடிக்கடி சொல்லி நான் சொல்றேன் இதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்களோ அப்ப அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு அந்த அதிகார தன்மைக்கான உரிமை இல்லை அப்படிங்கறது.
So in various ways the presentation of the philosophy and practice of Krishna consciousness may be changed in ways that break the parampara.
நிறைய நேரங்களில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பலவிதமான வழிமுறைகள்ல கிருஷ்ண பக்தியினுடைய தத்துவமானது மாற்றப்பட்டு பரம்பரையானது சிதைவுறுகிறது.
Actually, if someone wants to surrender to Krishna, it's not easy.
உண்மையில யாராவது கிருஷ்ண கிட்ட சரணடைந்து விரும்பினாங்க அப்படின்னா அது அவ்வளவு எளிமையானது கிடையாது.
Apart from the fact that it's not easy to control one's mind and senses and fully surrender to Krishna.
மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி கிருஷ்ணர் கிட்ட முழுமையா சமையல் கடினம் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கும் பட்சத்திலும்
இட்ஸ் ஆல்சோ நாட் ஈஸி டு கோ அகேன்ஸ்ட் த ஹோல் கரண்ட் ஆஃப் மெட்டீரியலிஸ்டிக் சொசைட்டி.
பௌதிக சமுதாயம் மொத்தமும் எந்த பக்கத்துல போயிட்டு இருக்குதோ அதுக்கு எதிர்த்து நின்று போறது அப்படிங்கறதும் கடினமானதாக அமைகிறது.
மெட்டீரியலிஸ்டிக் பீப்பிள் ஹேவ் மெனி மிஸ்கன்செப்ஷன்ஸ்.
பௌதிகவாதிகளுக்கு நிறைய தவறான அபிப்பிராயங்கள் இருக்கு.
For instance, at the present time, it's a very widespread misconception that saintly people, their main duty is to see to the bodily welfare of others and social welfare of others.
பொதுவா இருக்கக்கூடிய ஒரு தவறான எண்ணம் என்ன அப்படின்னா நிறைய மக்கள் நினைக்கிறாங்க ஒரு சாதுக்கள் அப்படின்னா அவங்களுடைய முக்கியமான கடமை மக்களுடைய உடல் ரீதியா இருக்கக்கூடிய அவங்களுடைய அசௌகரியத்தை போக்குறதுக்காக சில சமுதாய சேவைகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறது.
So it may seem harsh and callous when we say that, well, actually these things are not so important. The real welfare work is to give others spiritual knowledge.
அதனால நம்ம இதெல்லாம் உண்மையான சேவை கிடையாது மக்களுக்கு கிருஷ்ண பக்தியினுடைய அறிவை கொடுக்கிறது தான் உண்மையான சேவை அப்படின்னு எடுத்து சொல்றது கொஞ்சம் முரண்பட்டதாக கடினமானதாக இருக்கலாம்.
Most people won't understand this.
நிறைய மக்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள்.
And they may blame the devotees.
அவங்க பக்தர்களை நிந்திக்கலாம்.
That you're not real, you're not very good sadhus. Why don't you do something to help the people? As Giriraj Maharaj, who was with Srila Prabhupada for many, for long periods in Bombay, he told me that practically every day someone would come to Srila Prabhupada and say, why don't you open a hospital or a school and a clinic, and Prabhupada would refuse every time.
Srila Prabhupada India la romba kala irunda Giriraj Maharaj avaru engitta sonnar Prabhupada inge irundappa yerakure dinandavaru yaravadhu vandu Prabhupada idha kekpaanga yen neenga vandu edavadhu maruthumane thirakkudada palli kudathu thirakkudada appdi solli kekpaanga avanga kekkradha ellathum Prabhupada thodarndhu maruthunde irpaar.
So it can be it's very difficult to spend your whole life fighting the waves of materialistic consciousness.
பௌதிக உணர்வினுடைய அலைகளை எதிர்த்து நம்ம சண்டை போட்டுட்டே இருக்கிறது அப்படிங்கிறது மொத்த வாழ்க்கைக்கும் கடினமானதாக இருக்கலாம்.
It's much easier to go along with it.
அதனால அந்த அலையோடையே சேர்ந்து போறது நமக்கு ரொம்ப எளிமையானதாக அமையலாம்.
But if you do that, then you're not exactly in the parampara.
அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அப்ப நம்ம பரம்பரையில இல்லாம ஆயிடுறோம்.
One may still in the Gita class talk the message of Bhagavad Gita as it is.
ஒருவர் தங்களோட கீதா வகுப்புல தொடர்ந்து பகவத் கீதையினுடைய செய்தியை அப்படியே உண்மையிலேயே கொடுத்துட்டிருக்கலாம்.
But then in other situations one speaks a different message.
ஆனா வேற சூழ்நிலைகளை பார்த்தீங்க அப்படினா அவர் வேற விதமான செய்திகளை கொடுக்கறார்னு வெச்சுக்கோங்க.
That means that one is not representing Krishna consciousness always. One is otherwise at other times representing what someone else's ideas, not Krishna's ideas or the ideas of the parampara.
Abrina avanga ella nerathilum krishnarude cheyidiye pratinidikkranga nu artham kedaiyadhu avanga sila nerathla vera vishayathu solranga abrina appo andha nerathla avanga paramparanude cheyidi illama krishnarude cheyidi illama vera cheyidi solranga nu artham aagudhu.
Now we may think, well, the parampara, the yoga nashta, the science as it is appears to be lost. We might think that, well, it's just everything is lost completely.
Nama nenikalam yoga nashta and vignanam anadu maranjittadhu pole thonrikirathu appo motta vignanam maranjichu appdi nenikalam.
But the altered paramparas, they may continue.
Ana anda verbatta mari irukkakoodiya paramparayanadu thodarndhu seyalpadalam thodaralam.
And they may claim themselves to be bona fide parampara.
அவங்க தங்களை வந்து அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரை சார்ந்தவர்கள் அப்படினு சொல்லி உரிமை கொண்டாடலாம்.
For instance, it's widely accepted among a large class of scholars of Christianity that modern Christianity has got very little to do with the teachings of Jesus.
உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்க அப்படினா நிறைய பண்டிதர்கள் என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறது இயேசுடைய உபதேசங்களோட பார்க்கும்போது அதுக்கு இதுக்கும் மிக குறுகிய தொடர்பு தான் இருக்கிறது அப்படிங்கறத நிறைய பேர் ஏற்றுக்கிறாங்க.
The whole idea of Jesus being God, which is central to Christianity, was not, as far as we know, taught by Jesus himself.
மொத்த கிறிஸ்தவ மதத்துக்கு மைய கருத்தா இருக்கக்கூடிய இயேசுவே கடவுள் அப்படிங்கிற ஒரு கருத்தானது இயேசு கொடுத்த உபதேசத்தின்படி அந்த மாதிரி எந்த ஒரு கருத்துமே இல்ல.
So something is going on in the name of Jesus for more than 2000 years, but about 2000 years, but whether it appears that the actual parampara was lost at the very beginning or very close to the beginning.
இயேசுவோட பேர்ல ஏதோ ஒண்ணு கடந்த 2000 வருஷமா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட உண்மையான பரம்பரை அப்படிங்கிறது அவர் போய் கொஞ்ச நாளத்தே அழிந்து விட்டது போல தெரிகிறது.
And in the parampara of Chaitanya Mahaprabhu, there are many people claiming to be the followers of Chaitanya Mahaprabhu.
Chaitanya Mahaprabhu-னுடைய பரம்பரையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்து Chaitanya Mahaprabhu
Now, in course of time, some things will change.
அதனால காலப்போக்குல சில விஷயங்கள் நிச்சயமா மாறும்.
That's just the nature of time.
அது காலத்தினுடைய இயற்கை அதுதான்.
Especially in Kali Yuga.
அதுவும் குறிப்பா கலியுகத்துல.
And especially since the industrialization of human society, the culture has changed in many ways.
அதுவும் குறிப்பா மனித சமுதாயத்துல இந்த தொழில்மயம் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பண்பாடு அப்படிங்கறது நிறைய மாறிடுச்சு.
So we see that Srila Prabhupada, he presented Krishna consciousness according to the need of his target audience to understand it.
Anava paarkaram Srila Prabhupada avarku munadi irukkakoodiya irukkakoodi nabargal endha vishayatha purinjikkanum theva irukkaro adukku thanda mara avaru Krishna bhakti eduthu sonnaangala.
There was a time in India when it was considered by orthodox pundits that to even discuss spiritual matters in any language other than Sanskrit was a sacrilege.
ஒரு காலத்துல இந்தியாவில எப்படி இருந்தாங்க அப்படின்னா, சமஸ்கிருதம் இல்லாம மற்ற மொழிகள்ல பகவத்கீதையை விவாதிக்கிறது அப்படிங்கறதே மதத்திற்கு விரோதமானதாக கருதி வந்தார்கள்.
Then it gradually came to be accepted that such matters could be discussed in the vernacular languages of India.
அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த விஷயங்களானது இந்தியாவினுடைய இதர மொழிகளில் விவாதிக்கிறதுக்கு ஏற்றுக்கொண்டிருந்தார்.
Then again there was protest from persons who considered themselves to be orthodox against discussion of such topics in English.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நபர்கள் வந்து ஆங்கிலத்தில் இதை வந்து விவாதிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருந்தார்கள்.
With the idea that such topics cannot be, first of all, there was the idea that such topics cannot be properly transmitted in languages other than Sanskrit.
அதுல ஒரு கருத்து என்ன இருக்கு அப்படின்னா, சமஸ்கிருதம் இல்லாம மற்ற மொழிகள்ல இதனுடைய தாத்பரியங்களானது உள்ள கொடுக்க முடியாது அப்படிங்கிறது.
And then the idea came that it can't be transmitted in languages other than those, the vernacular languages of India, which are derived from Sanskrit to a large extent, most of them.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய பெரும்பாலான மொழிகளானது சமஸ்கிருதத்துல இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கறனால இந்த மொழிகள்ல நம்ம வந்து விவாதிக்கலாம், இது தவிர மற்ற மொழிகள்ல விவாதிக்க முடியாது அப்படிங்கிற கருத்தும் பரவ ஆரம்பித்தது.
So this Srila Prabhupada wrote in his preface to Srimad Bhagavatam, undoubtedly this presentation of Srimad Bhagavatam in a language with which he's not fully familiar, there will be many flaws.
சில பிரபுபாதர் பாகவதத்தினரை எழுதுறார் ஆரம்பத்திலேயே, அதாவது இந்த பாகவதத்தை நம்ம வேற ஒரு மொழியில கொடுக்குறோம், அதுவும் அந்த மொழியில அவர் ரொம்ப சரளமானவர் கிடையாது அப்படிங்கறனால இதுல பல தவறுகள் இருக்கலாம்னு.
And from a linguistic perspective, Srila Prabhupada's writing of English and speaking of English was not standard. There were many flaws.
நீங்க ஆங்கில இலக்கண இலக்கிய ரீதியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிரபுபாதருடைய ஆங்கில வார்த்தைகள் மற்றும் அவருடைய பேச்சு எல்லாமே வந்து ஒரு உயர்ந்த தரத்துல அமைய கிடையாது.
But the message was transmitted.
ஆனா அவரால் அந்த செய்தியை வந்து மற்றவர்களுக்கு கொடுத்தார். அவர்
That does leave some need for followers of Srila Prabhupada to often to unpack or to understand what he was saying by referring to the acharya's commentary. In some cases where it may be unclear, it may be necessary to, because of Srila Prabhupada's, sometimes I have it, his use of English was, in sometimes he used words in ways that are not standard. So to it may be necessary to refer back to the Sanskrit texts to understand what that means.
சில நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத அவருடைய ஆங்கில வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் பொதுவா உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகளாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவருடைய உபயோகிக்கக்கூடிய விதம் மாறுபட்டு இருக்கலாம். அதனால பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத சில இடங்கள்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பூர்வீக ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அணுக வேண்டியது அவசியமாகிறது.
Or in his Chaitanya Charitamrita commentaries to refer to the Bengali commentaries of Srila Bhaktisiddhanta Saraswati Thakur and Srila Bhaktivinoda Thakur, from which he drew much. Now this has to be done very carefully. But it may be necessary to do so in some cases. To fully understand something if it's ambiguous. Now the change comes, the science becomes lost when it's changed. And the change may not be even very apparent. Just like, for instance, in a complex carbon compound, if even the shape of it is changed, cellular structure is changed, it can radically alter its properties. Or a slight change, something that might seem to be a slight change, in course of time it becomes accentuated. If two lines, or if from a straight line, if a line, another line is drawn which deviates from it at 0.001 of a degree, you won't even notice that there are two lines there at the beginning.
ஒரு இரண்டு கோடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு கோடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்னொரு அந்த ஒரு கோடானது புள்ளி 0.001 சதவீத ஒரு டிகிரி கோணத்தில் திரும்பி இருக்கு அப்படின்னா, அது திரும்பி இருக்கிறத நம்ம ஆரம்பத்தில் நம்மளால் பார்க்க கூட முடியாது. இந்த ரெண்டும் கொஞ்சம் இதுல இருந்து ஒரு கோடுலேருந்து இன்னொரு கோடு திரும்பி இருக்குங்கிறத.
But after a million kilometers, it'll be clear that there are two lines. One line has deviated from the other.
ஆனா ஒரு மில்லியன் கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அது ரெண்டு தனி கோடாக இருக்குது, ஒரு கோடாக இன்னொரு கோட்ல இருந்து விலகி இருக்குது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம்.
So in the same way, in the beginning something might not be clear that it's a deviation, but after time it becomes more clear.
அதனால ஆரம்பத்துல சில விஷயங்கள் நமக்கு வந்து விலகி போறது தெரியாமல் இருக்கலாம், ஆனா காலத்துல நம்ம வந்து அதை தெரிந்து கொள்ள முடியும்.
Whereas those who are deviating, they may say, no, this is the actual line, the other one is deviating.
ஆனா யார் வந்து விலகி போயிருக்காங்களோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் உண்மையான பாதை, யார் வந்து அது இந்த மாதிரி வராம இருக்காங்களோ அவங்க தான் விலகி இருக்கிறாங்க.
So change means to add something or subtract something.
மாற்றம் அப்படின்னா எதையாவது சேர்க்கிறது இல்ல எதையாவது கழிச்சு விடுறது.
Or to reinterpret something.
இல்ல எதுக்காவது தவறா இன்னொரு வியாக்கியானம் கொடுக்கிறது.
Now there are what we could call bona fide instances of this within our own sampradaya and within other sampradayas.
நம்மளுடைய சொந்த சம்பிரதாயத்திலையும் சரி மற்ற சம்பிரதாயத்திலையும் சரி சில நேரங்களில் இதை வந்து ஏற்றுக்கொள்றோம், அதாவது சேர்க்கறத கழிக்கிறத.
For instance, Srila Jiva Goswami, his writings are considered to be the most authoritative on Gaudiya Siddhanta.
உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சில ஜீவ கோஸ்வாமியினுடைய எழுத்துகள் அது கௌடிய சித்தாந்தத்துல மிக அங்கீகாரம் பொருந்ததாக அதிகாரம் பொருந்ததாக எடுத்துக்கொள்றோம்.
So in his writings he upheld Svakiyavad.
அவருடைய எழுத்துக்கள்ல அவர் ஸ்வக்கியவாதத்தை வலியுறுத்துகிறார்.
Which means the proposition that Krishna is married to Radha and the Gopis.
Svakiyavadam appadina Krishna Radhaikkum Gopiyargalukkum thirumanam seivikkapattavar appingiradha.
Later Srila Vishwanath Chakravarti Thakur he established Parakiyavad, that they're not married.
Adukapra paatha appadina Srila Vishwanath Chakravarti Thakur avar Parakiyavadathai nilainattrar, avar adhaal Parakiyavadathin padi avargal thirumanam seiyadavargal appingiradha.
And that is now accepted as Gaudiya Siddhanta by all Gauriyas.
அதுதான் இன்றைக்கு எல்லா கௌடியர்களாலும் சித்தாந்தமாக ஏற்கப்பட்டுள்ளது.
He didn't say that Jiva was wrong.
அவர் ஜீவர் தவறா சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல.
But he stated that he had upheld his position due to some contingent need at the time.
அவர் என்ன சொல்றாருனா ஜீவகோஸ்வாமி இந்த கருத்தை ஏன் நிலைநாட்டினார் அப்படின்னா அந்த அவர் இருந்த ஒரு சூழ்நிலையில அதை அவர் நிலைநாட்ட வேண்டியதாக இருந்ததுங்கிறார்.
So great acharyas, they may make of course Vishwanath didn't just make up this parakeya vad, but that discussion was, or that debate was going on, and he gave the final word.
விஷ்ணு சக்கரதாகர் அவரும் புதுசா பரக்கிய வாதத்தை கொண்டு வர கிடையாது, அந்த விவாதம் ஏற்கனவே போயிட்டு இருந்தது, அதுக்கு அவர் ஒரு முடிவை அவர் கொடுத்தார்.
So how do we understand what's the actual line?
அதனால எது உண்மையான பாதை அப்படிங்கறத நாம எப்படி புரிந்து கொள்றது?
Ultimately we have to follow the acharyas.
இறுதியில நம்ம ஆச்சாரியர்களை பின்பற்ற வேண்டியது அவசியமாகுது.
Then different people may say, well, our acharya says this, and then it may be different than to what other acharyas say.
Appa oru acharyar koduthathu matra acharyar oruthar solla engalude acharyar ipdi solraare adu innoru acharyar koduthathu vandu veru padudhu nu sollalam.
So one has to be very serious and sincere, then Krishna will guide him to the right path.
Appa oruthar vandu romba theevaramagavum aarumaiyaraga irukkanum appa Krishna avulukku sariyana paadhai nokki vali nadathuvar.
The parampara doesn't break just because of acharyas, different people or different philosophers within the parampara having different presentations.
ஒரு பரம்பரையானது அந்த பரம்பரையில இருக்கக்கூடிய வெவ்வேறு ஆச்சாரியர்கள் வெவ்வேறு விதத்துல கிருஷ்ண பக்தி எடுத்துரைக்கிறதுனால என்றுமே சிதை உருவது கிடையாது.
But actually anyone who's initiated into a bona fide parampara is expected to be a chain in the parampara.
உண்மையில சொல்லப்போனா யாரெல்லாம் ஒரு பரம்பரையில தீட்சை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அந்த பரம்பரையினுடைய ஒரு சங்கிலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறார்கள்.
So everyone who is initiated in the parampara, whether they are so-called big devotee or so-called small devotee, they have the responsibility to speak and act according to the teachings of the parampara.
அதனால யாரெல்லாம் பரம்பரையில தீட்சை பெற்று இருக்கிறாங்களோ அவங்க பேரளவு பெரிய பக்தரா இருந்தாலும் சரி இல்ல சின்ன பக்தரா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பரம்பரையினுடைய செய்தி என்ன இருக்கிறதோ அதை அப்படியே உள்ளது உள்ளபடி பேசணும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறார்கள்.
So we should all be worthy representatives of the parampara.
அதனால நம்ம எல்லாருமே பரம்பரையினுடைய மதிக்கத்தக்க பிரதிநிதிகளாக இருக்க வேண்டியது அவசியமாகுது.
That can is possible if we're completely sincere in our outlook.
நம்ம நம்மளுடைய முயற்சியில தீவிரமானவர்களாக இருந்தோம் அப்படினா அப்ப அது சாத்தியமாகும்.
And especially if we very scrutinizingly, as Srila Prabhupada said we should do, study his books.
அதுல குறிப்பா நம்ம வந்து ரொம்ப நன்றாக நுணுக்கமாக அலசி ஆராய்ந்து சில பிரபுபாருடைய புத்தகங்களை படிக்க வேண்டும், அதை அவரும் வலியுறுத்தி இருக்கிறார்.
We sing daily Guru Mukha Padma Vakya Chitete Koriya Aikya, that we want to make our heart one with the teachings of our Guru.
நம்ம தினமும் பாடுறோம் குரு முக பத்ம வாக்கிய சித்தத்தை கொரிய ஐக்கிய, அதாவது நம்ம நம்மளுடைய இதயத்தை குருவினுடைய உபதேசங்களோடு ஒன்றாக்கி வேண்டும் என்று.
So to be a worthy representative of the parampara, we have to very seriously execute the first duty of a disciple, which is to hear.
நம்ம பரம்பரையினுடைய உண்மையான பிரதிநிதியாக இருக்கிறோம் அப்படின்னா அப்ப நம்ம முதல்ல செய்ய வேண்டியது ஒரு சிஷ்யனுடைய முக்கியமான கடமையாக இருக்க வேண்டும், கடமையை நிறைவேற்றணும். அது என்ன அப்படின்னா கேட்கறது.
Hearing means again with faith, we have to have faith.
கேட்கறது அப்படின்னா அப்ப அங்க நம்பிக்கை அப்படிங்கறது அவசியமாகும். நம்பிக்கையோட தான் நீங்க கேட்க வேண்டும்.
That this is actually correct.
இதுதான் சரியானது அப்படிங்கறதோட.
That can be a great challenge in the modern context.
அது நவீன உலகத்துல ரொம்ப சவால் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம்.
Where many statements of Shastra don't seem to be correct, in the statements about the Well, so many statements.
அதனால அதுவும் குறிப்பா நவீன காலத்துல அது ஒரு பெரிய சவாலாக இருக்கலாம். ஏன்னா நவீன காலத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் சாஸ்திரத்தினுடைய கருத்துக்களுக்கு ஒத்து போகக்கூடியதாக இல்லை.
For instance, that all the Shastra describes that all the universes emanate from the pores of the body of Mahavishnu.
உதாரணத்திற்கு சாஸ்திரங்கள் சொல்கிறது எல்லா பிரபஞ்சமுமே வந்து மகாவிஷ்ணுனுடைய மயிர் துளைகள்ல இருந்து வெளியேறுகின்றது என்று.
So it requires some faith to accept this.
இதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் நம்பிக்கை அவசியமாகிறது.
Without that we're going to be stumped immediately.
அது இல்ல அப்படின்னா நம்ம உடனே அங்க அந்த இடத்துல நின்னுடுவோம்.
Of course we could say, well, we don't really accept that, but then that would put us outside the parampara, then yoga nashta, the science has become spoiled.
Adarama illa na idu eduthukala appdi nam sonna appdina appo odanadiya namala andha adu parampara la irundhu velila odikki vechirum yoga nashta andha parampara yanadhu ilakkapattu
vidiyadhu. Or we may emphasize things which our acharyas have not done.
இல்லை நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எந்த விஷயத்தை வலியுறுத்தாமல் இருந்தார்களோ அந்த விஷயத்தை நம்ம வலியுறுத்தலாம்.
I just read yesterday on a website, a non-ISKCON website, that someone had written that the parampara previously had been spoiled by sahajiyarism.
நேத்து ஒரு இணையதளத்துல படித்தேன், அது இஸ்கானுடைய இணையதளம் கிடையாது, மற்றவர்களுடைய இணையதளம். அதுல வந்து எழுதியிருந்தாங்க என்னன்னா, பரம்பரையானது முன்பு சகஜியர்களால் அழிக்கப்பட்டது.
Sahajiyarism means they emphasize in an imbalanced way the intimate pastimes of Radha and Krishna.
Sahajiya avargalude adu enna appadina Radha Krishnarude nerukkamana leligale avargal konjam adhigamaga valiyurthinargal.
It's definitely not outside the intimate pastimes of Radha and Krishna. They're definitely not outside the scope of Gaurīya Vaiṣṇavism. They are the ultimate worshipable in the ultimate puja of the Gaurīya Vaiṣṇavas.
Radha Krishnarudaya antarangamana leeligalanadu Gaudiya Vaiṣṇavarudaya irudi nilayaga irukkirathu, adhu dhaan avargalude poojikkatakka oru sthanamaga irukkirathu.
But the example of our acharyas is to not present that very openly to approach it with some caution.
இருந்தாலும் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அதை எப்படி அணுகி இருக்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து எல்லாருக்கும் அவங்க எடுத்து சொல்றது கிடையாது. அதை எடுத்து சொல்லும் போது சில எச்சரிக்கையோட அவங்க எடுத்து சொல்றது வழக்கம்.
They are meant for discussing in the association of advanced devotees.
இந்த விஷயங்கள் முன்னேறிய பக்தர்களுடைய சங்கத்துல விவாதிப்பதற்கு உரித்தானதாகும்.
So on this website it said that previously the parampara was deviated through sahajiyism and now it appears to be deviated by humanism.
அந்த இணையதளத்துல சொல்லிருந்தாங்க முன்னாடி பரம்பரையானது சகஜியர்களால அழிக்கப்பட்டு வந்தது, இப்ப நம்மளுடைய பரம்பரையானது மனித நேயத்தை போற்றக்கூடியவர்களால் அழிக்கப்பட்டு வருகிறது.
By which it seems that he meant humanitarianism, although the two are not necessarily mutually exclusive.
மனிதநேயம் அப்படி அவர் சொல்லும்போது அங்க அவர் வந்து சமூக தொண்டுகள் பத்தி அவர் சொல்றார்.
And he gave the example of feeding school children, opening hospitals and eye camps and so on.
அதற்கு அவர் வந்து உதாரணம் கொடுக்கிறார், பள்ளிய குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கறது, மருத்துவமனைகளை திறக்கிறது, இல்ல கண் சிகிச்சை முகாம் நடக்கிறது, இதெல்லாம் ஒரு உதாரணமாக கொடுக்கிறார்.
And it's I don't think anyone can deny that these are activities that Srila Prabhupada didn't emphasize.
இத்தகைய செயல்களை வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வலியுறுத்தல அப்படிங்கறத யாருமே வந்து மறுக்க முடியாது.
So it is arguable that this is indeed a deviation from the parampara.
அதனால இது பாரம்பரியில இருந்து விலகி சென்றிருக்கிறது அப்படிங்கறத நாம எளிமையாக வாதம் செய்யலாம்.
So people who are coming to Krishna consciousness in the modern age, they are met with all kinds of different by modern age I mean right now 2013 you may meet very very different approaches and interpretations of Srila Prabhupada's teachings and his mission. So it is intelligent and essential to find out where is the thread of parampara. We should find out that where are the teachings coming down exactly as they came down from Krishna to Brahma to Narad to Vyas to Madhva and then through Chaitanya Mahaprabhu and down to Srila Prabhupada. And is it the same thing going on? Because at least according to some outside observers of ISKCON, it seems clear that to them that the parampara is deviating into humanitarianism. And he also mentioned this mixing with Mayavadis and some other things also. So what should we do? Well, I can recommend that you very carefully study Srila Prabhupada's books. And just look to see if the what you're getting in the name of Srila Prabhupada's teachings actually is Srila Prabhupada's teachings or not. In Tamil Nadu, this humanitarianism within ISKCON hasn't taken off, thanks to Karunanidhi, I would think. Because he has this cheap rice program. Then he started some program of one egg for every child going to school. And then Jayalalita, she said she'd give two eggs, isn't it? What happened actually?
Something like that, I don't know exactly.
So there's no... They beat us to it. They're more Krishna conscious than we are. Really? Okay, there are a few thoughts. Any questions about that? I didn't say that. I never said that. I never said that the acharyas to facilitate people taking to Krishna consciousness change philosophical points. That's the whole point, that they don't change the philosophical points. Well, that was nothing to do with Jiva Goswami and Vishwanath. That was nothing to do with people taking up Krishna consciousness. That was a point of Siddhanta within the sampradaya. It was nothing to do with preaching. Oh, Jiva Goswami had done that, yeah. Yeah, it seems that he did that not exactly with the aim of spreading Krishna consciousness, but that has been suggested by one, some, who was that, Giridhar, not a major acharya, that he did that to placate persons within his own circle who didn't want to accept this, which is actually a very dangerous philosophy, as it was later seen after the time of Vishwanatha Chakravarti Thakur that became misused. So? Yeah, Vishwanatha Chakravarti, he quoted Madhusudan Saraswati, but he didn't take his whole Siddhanta. He quoted it within the context of his own teachings. Madhva's Dvaita Advaita? Madhva wouldn't even hear the word Advaita. Shuddha Dvaita. Yeah. He just called it Dvaita, but then later it was called Shuddha Dvaita. Only Dvaita. So yeah, the big acharyas, they make different philosophical contributions, and in this way, the understanding of the sampradaya may develop. That's a fact. I'd be nice if we had some actual such discussion at such level, rather than we believe that to feed a hungry child is the best way to serve Lord Krishna. If you say that the present leaders of ISKCON can change this and that, well, let them give a philosophical presentation to back it up. We didn't see that. All the previous acharyas, if they made somewhat appear to be some change, they gave extensive philosophical backup to show, based on Shastra. So let's see that. If anyone wants to make some radical changes, let's see their philosophical backup. Then we can discuss it.
ஜீவ கோஸ்வாமி சில மாற்றங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அது மாதிரி பல உதாரணங்களை வச்சு நிறைய பேர் வந்து அதே மாதிரி நாங்களும் மாற்றங்களை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாமேன்னு மகாராஜ் அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாருன்னா, அவங்க பூர்வீக ஆச்சாரியர்கள் சில தத்துவ ரீதியில் அவங்க வந்து வாதங்களை முன்வைக்கிறாங்க, அது எல்லாத்துக்கும் அவர்கள் சாஸ்திரங்களை அடிப்படையாக வைத்து சொல்லித்தராங்க நமக்கு. அந்த மாதிரி தத்துவ ரீதியாக நம்ம வந்து விவாதம் வருது அப்படின்னா அது ஏற்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு பசியோடு இருக்கக்கூடிய குழந்தைக்கு உணவு கொடுக்கறது தான் கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்கான சிறந்த வழிமுறைன்னு சொன்னோம்னா அது எங்கேயுமே பக்கத்திலே வரவே கிடையாது. அதனால இந்த மாதிரி சமூக நலத்தொண்டில் ஈடுபடணும்னு சொல்லக்கூடியவர்கள் அதுக்கு தத்துவ ரீதியாக விளக்கம் கொடுக்கட்டும், அது மாதிரியான விளக்கத்தை இதுவரைக்கும் யாரும் கொண்டு வரலையே, அது மாதிரி விளக்கத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அப்போ பார்க்கலாம்.
Otherwise, when we see statements like that being made in the press, in the name of ISKCON, that we believe that to feed a hungry child is the best way to serve Lord Krishna, which is clearly against the teachings of Shastra and all the acharyas, unless there's some extensive philosophical backup, which would be extremely difficult to give such a philosophy, then we just take it as a deviation, that's all.
எப்போ வந்து ஒரு ஒரு வெளியில பத்திரிகையில போய் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்களோ, அதாவது ஒரு பசியோட இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு உணவு கொடுக்கறதுதான் கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுலேயே மிகச்சிறந்த வழிமுறை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, அப்ப அதுக்கு வந்து அது வந்து நிச்சயமா ஒரு விலகி போறாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிந்து கொள்ளலாம். அதுக்கு பின்னாடி தத்துவ ரீதியா எந்த விதத்திலையும் அவங்களால விளக்கம் கொடுக்க முடியாதனால இது கண்டிப்பா ஒரு
Then we take it as yoga nashtaha.
அப்ப நம்ம அது வந்து யோகோ நஷ்டன்னு எடுத்துக்கிறோம்.
How else to explain it?
வேற எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறது?
Anything else? All right.
same constantly that there is deviation, even within ISKCON, the procedures.
I often say that, not all the time.
Yeah. So
I often say that there are deviations within ISKCON. But I don't just say it, but I give some philosophical backup for that, though.
My question is, why such deviations happen when all of the belong to one particular?
Why, when everyone belongs to the same parampara, the same guru, why does it come? Well, I analyzed that in the beginning of the lecture. Why does it happen? Because the spirit of anya abhilashita shunya, of pure ahaitukiya pratihata, unmotivated, undivided devotional service is lost. Or one doesn't have complete faith in the acharya.
அப்படி எடுத்துரைக்கிற பட்சத்துல நான் கேட்டிருக்கிறேன். கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இந்த மாதிரியான மாற்றங்கள் வருது? எல்லாருமே வந்து ஒரே பரம்பரையை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க, ஒரே குரு கிட்ட இருந்து வந்தவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த மாற்றம் வருதுன்னு மகாராஷ்டிரா இதை நான் என்னுடைய உபன்யாசத்துடைய ஆரம்பத்தை இதை விளக்குனேன். என்ன அப்படின்னா, எல்லா அந்த அன்யாபிலாசித சூன்யம் அகைத்துக்கு அப்பிரதிகதா பக்தி அது வந்து இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய சொந்த கருத்துக்களை நுழைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த மாற்றங்களுக்கு இடம் கிடைக்குது.
No, I just want to finish what I'm saying there. Yeah, as I said in the lecture, it is difficult to go against the whole flow of society, to be fighting all the time. It's much easier to do things by which people will praise you. So this is how we become sadhus in the eyes of the public, but not in the eyes of God.
இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய மொத்த அலை எப்படி இருக்குதோ அது அதுக்கோடையே கூட போறது அப்படிங்கிறது நமக்கு எளிமை. அதுக்கு எதிராக சண்டை போடுறது அப்படிங்கிறது நமக்கு கடினமாக இருந்துட்டே இருக்கும். அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா சமுதாயத்தினுடைய பார்வையில நம்ம அவங்க வந்து சாதுக்களா பார்க்க மாட்டாங்க. அதனால அவங்களுடைய புகழ்ச்சிகளை எடுத்துக்கிறதுக்காக அவங்க சொல்றதை நம்ம அவங்களால புகழப்படுறதுக்காக நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம்.
What is the solution? Well, one solution is that we as a movement carefully examine the path that we're on and see if it's actually in line with the parampara.
ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சமுதாய ஒரு ஒரு இயக்கம் அப்படிங்கிற ரீதியில நம்மளுடைய வழிமுறைகளை ரொம்ப கவனமாக அலசி ஆராய்ந்து பார்த்து நம்ம பரம்பரையில இருக்கிறோமா அப்படிங்கறத முடிவு செய்ய வேண்டும்.
Before starting activities that Srila Prabhupada was at least at face value opposed to, it should have been discussed with all the members of the leading members of the society rather than just started.
எந்த விஷயத்துக்கு ஸ்ரீல பிரபுபாதர் எதிராக இருக்கிறார் அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சு இருக்கிறாங்களோ, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற மூத்த பக்தர்களோட கலந்து ஆலோசித்து இருக்க வேண்டியது அவசியம்.
As various leaders of ISKCON within India have said that this midday meal things, it's not going to stop. Even if you wanted to stop it, it would be very difficult to stop.
ISKCON இருக்கக்கூடிய பல பக்தர்கள் வந்து சொன்னாங்க, இந்த மதிய உணவு திட்டமானது நாம நிறுத்தணும்னு நினைச்சா கூட நிறுத்த முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லி எச்சரித்தார்கள்.
So what is the solution?
So அப்ப இதுக்கு தீர்வு என்ன?
I'm also asking.
நானும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன்.
At least we should be clear what is correct and what is not correct.
அதனால நமக்கு எது சரி எது தவறு அப்படிங்கறதால நம்ம தெளிவா இருக்க வேண்டியது அவசியம்.
Most likely in course of time there will be split-offs from the, or that's already happening in various ways, splits or splinter groups. from the official ISKCON. An ISKCON that doesn't represent Srila Prabhupada as it is, it is an ISKCON in name only. The first duty of this organization is not to build temples or first duty is to understand Srila Prabhupada's teachings and seriously follow them in all respects.
இந்த இயக்கத்தினுடைய முதல் குறிக்கோள் வந்து பெருசா கோயில் கட்டுறது கிடையாது. முதல் குறிக்கோள் சில பிரபுபாதனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறதுதான்.
Building temples and making disciples and all this all has to follow on this principle of understanding Srila Prabhupada's teachings and following and preaching those teachings as it is or as they are. Without that, everything else is superfluous.
கோயில் கட்டுறது, சிஷ்யர்களை உருவாக்குறது அப்படிங்கறதெல்லாம் வந்து இதன் அடிப்படையில் இருக்கணும். அதாவது சில பிரபுபாதர் என்ன கொடுத்தாரோ அதை உண்மையிலுள்ள அப்படியே புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துறத அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும். அது இல்லை அப்படின்னா இந்த கோயில் கட்டுறது இதெல்லாமே வந்து ஒரு மேலோட்டமானதாகவே இருக்கும்.
Given what?
Given him
aircord. Aircord, yeah. Okay.
There, you were referring about respecting parents. People used to say that this, you were giving the example of smarter ideas. Even they were occupying higher positions, they used to offer full obeisance. And you were saying once, referring to Srila Prabhupada saying that when Garga Muni Maharaj's mother was coming to ISKCON, he said that you should offer obeisances to your mother and ask the donation from her. And what is the practical advice you give to your disciples or aspiring disciples? How should we approach our parents?
How should we approach our parents? Well, it's a very big subject. I guess it's vaguely connected to parampara, not very much connected to parampara.
நாம எப்படி நம்மளுடைய பெற்றோர்களை அணுகணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் மகாராஜர். இது வந்து பரம்பரை அப்படின்னு நம்ம பேசின விஷயத்தோட ரொம்ப மேலோட்டமா ஒரு தொடர்புடையதா இருக்கலாம். அது மட்டுமே ஒரு தனி பெரிய அளவுல பேசப்பட வேண்டிய ஒன்று.
That will vary in each case.
அது ஒவ்வொரு விஷயத்திலும் மாறுபடும்.
General principle is to respect parents.
பொதுவான தர்மம் என்ன அப்படின்னா பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கணும்.
If they oppose our Krishna consciousness, we're going to have to temper that respect. Or
நாம் அவங்க நம்மளுடைய கிருஷ்ண பக்திக்கு எதிரானவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்க வேண்டும்.
Or mix it with some disobedience, as in the case of Prahlad with Hiranyakashipu.
இல்ல அந்த மரியாதையே கொஞ்சம் அவங்க சொல்றத கேட்காம இருக்கணும், அதோட சேர்த்து கலந்து செயல்படணும். உதாரணம் பிரகலாதர் எடுத்துக்கொள்ளலாம்.
ஹரே கிருஷ்ணா.